ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே நான்காவதான கொடிருத்ர சம்ஹிதையிலே அத்தியாயம் 5 முதல் 7 வரை சூதர் கூறுகிறார், காலஞ்சரம் என்கிற பர்வதத்தில் விளங்குவது நீலகண்டர் என்கிற சிவலிங்கம். அடியார்கட்கு ஆனந்தம் அருள்பவர். ரேவா நதிக்கரையிலோ எண்ணற்ற சிவலிங்கங்கள் உள்ளன. அந்த நதியில் உள்ள கற்களும் சிவலிங்கங்களே. பக்தியும் முக்தியும் அழைக்கும் சில முக்கிய சிவலிங்கங்களின் பெயரை மட்டும் கூறுகிறேன். ஆத்தேஸ்வரர், பரமேஸ்வரர், சிம்மேஸ்வரர், சர்மேஸ்வரர், குமாரேஸ்வரர், புண்டரீகேஸ்வரர், மண்டபேஸ்வரர், நர்மதை நதிக்கரையில் துந்துரேஸ்வரர், சூலேஸ்வரர், கும்பேஸ்வரர், குபேரேஸ்வரர், சோமேஸ்வரர், அனுமனால் தாபிக்கப்பட்ட மகா கபீஸ்வரர், நந்திகேஸ்வரர் முதலியன. இந்த நந்திகேஸ்வரரை பூஜிப்பதால் விரும்பியன கைகூடும். இவர் முக்தியையும் அருள்பவர். இந்த ரேவா நதியில் நீராடுவதால் பாவங்கள் விலகி அபீட்டங்கள் அதாவது விருப்பங்கள் சித்திக்கும். இந்த நந்திகேஸ்வரர் இங்க சிவலிங்கத்தின் பெருமை பற்றி முன்பொரு சமயம் தர்மபுத்திரர் தினவியுள்ளார். உங்கள் மேல் கொண்ட அன்பினால் அவருக்கு சொல்லியதையே உங்களுக்கும் கூறுவேனாக. ரேவா நதியின் மேற்கு கரையில் உள்ள நகரம் கர்ணகி என்பது. உதத்தியர் என்கிற மகர்ஷியின் குலத்தில் அவதரித்த அந்தனர் ஒருவர் முன்பொரு சமயம் தன் மனைவியை தன் இரு புத்திரர்களிடமும் ஒப்படைத்துவிட்டு காசியம் சென்றார். சென்றவர் அங்கேயே மரணம் அடைந்தார். இதை செவியுற்று அவரது மகன்கள் இருவரும் அவரது இறுதி கடன்களை உரிய முறையில் முடித்து தாயை பேணி வந்தனர். அவர்களது தாயார் சொத்துக்களை மூன்றாக பிரித்து தன் இறுதி காலத்திற்கென தனக்கொரு பங்கும் மற்ற இரு மகன்களுக்கு இரு பங்குமாக தந்து சிவசிந்தையில் ஆழ்ந்திருந்தார். வெகு நாட்கள் கழித்தும் தனக்கு மரணம் நேராதது கண்டு வருந்தினாள். இதை கண்டு அவளது இரு மகன்களும், தாயே உனக்கு என்ன குறை, ஏன் வீணில் துன்பம் கொள்கிறீர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ கூறுங்கள், உடனே செய்கிறோம் என்றனர். இதை கேட்ட அவள், மகன்களே என்ன சொல்லட்டும், என் குறைகளோ ஏராளம், அதை நீங்கள் முடித்து தந்தால் உடனே எனக்கு மரணம் கிடைக்கும் என்று பதில் உரைத்தார். குமாரர்கள் என்னவென்று கேட்க, குழந்தைகளே முன்னொரு முறை காசி செல்ல வேண்டும் என்று ஆசை இருந்தது, அங்கு செல்ல முடியவில்லை, ஆகவே நான் மரித்து பிறகு என் அஸ்தியை கங்கையில் போட வேண்டும் என்று தன் உள்ளக்கடக்கையை கூறினாள். மக்கள் இருவரும் தாயின் கையில் சிறிது நீர் வார்த்து அவரை அவ்வாறே செய்வதாக கூறவே சிவபுரானை நினைந்தவாறு அவளது ஆவி பிரிந்தது. தாயின் இறுதி கடன்களை உரியவாறு முடித்தனர் மைந்தர்கள் இருவரும். இவ்விருவரிலும் மூத்தவனான சுவாதன் தன் தாயின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு தன் பணியாள் ஒருவனுடன் காசிக்கு புறப்பட்டார். ஒரியோஜனை அதாவது 8 மைல் தூரம் சென்றவன் அங்கு ஒரு கிராமத்தில் உள்ள அந்தனர் வீட்டில் இரவு தங்கினான். மாலைக்கடமைகளை சந்தியாவந்தனம் முதலியன முடித்து சிவனை துதித்து உறங்கலானான். இரவில் 2 ஜாமங்கள் கழிந்ததும் அங்கு ஒரு ஆச்சரியம் நடந்தது, அதை பற்றி கேளுங்கள். இவன் தங்கிய அந்த அந்தனரின் வீட்டின் முற்றத்தில் ஒரு பசு கட்டப்பட்டிருந்தது. வெளியில் இருந்து வந்த அந்த அந்தனர் பால் கறக்கப்படாதது கண்டு தன் மனையாளை அழைத்து முதலில் பால் ஊட்டுவதற்கு கன்று குட்டியை அவிழ்த்து விட சொல்ல கன்றும் வந்து தாயிடம் பால் குடித்தது. சிறிது குடித்ததும் பால் சுரக்க தொடங்கவே அக்கன்றை இழுத்து ஒரு முளையில் கட்டலானார் அவ்வந்தனர். அவ்வாறு இழுக்கையில் கன்று அவ்வந்தனர் காலை மிதித்து விட்டது. இதனால் சினந்த அந்தனர் அக்கன்றை கல்லெடுத்து அடித்தார். பால் கறந்து முடித்ததும் கோபத்தில் கன்றை திரும்ப பால் ஊட்ட அவிழ்த்து விட திரும்பினார். இதனால் தாய்ப்பசு வருந்தி அழுந்தது. அதை கண்ட கன்றுக்குட்டி தாயை நோக்கி, தாயே ஏன் அழுகிறீர்கள், உங்கள் துக்கம் என்ன என கேட்ட தாய்ப்பசு, குட்டியான உன்னை அடித்தாரே அவ்வந்தனர், அதுதான் என் துக்கம் என்றது. இதை கேட்ட கன்று பதில் உரைத்தது, தாயே என்ன செய்வது, எங்கு போவது, நாமோ முன்வினை கயிற்றால் கட்டப்பட்டுள்ளோம். முன்பு செய்த வினையின் பயனை இப்பொழுது அனுபவிக்கிறோம். சிரித்துக் கொண்டு செய்த தவறின் பயனை இப்பொழுது அழுது கொண்டே அனுபவிக்கிறோம். சுகமோ துக்கமோ தருபவர்கள் வேறு யாரும் இல்லை, பிறர் தருவதாக நினைப்பவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள். நான் தான் செய்கிறேன் என்று நினைப்பதும் பொய்யறிவே அதாவது நித்யாஞானம் ஆகும் என்பர் சான்றோர். சுகமோ துக்கமோ தனக்குத்தானே நாம் செய்த கர்மங்களின் பயனாகும். சுகமோ துக்கமோ தனக்குத்தானே நாம் செய்த கர்மங்களின் பயன் ஆகும். ஆகவேதான் நற்செயலை கொண்டாடுகிறோம். அனைத்தும் நாம் செய்யும் கர்மங்களிலேயேதான் அடங்கும். நான் நீங்கள் இந்த அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்துமே கர்மத்தினால் இருக கட்டப்பட்டனவே. ஆகவே
தாங்கள் வருந்த தேவையில்லை. அனைத்தும் நாம் செய்யும் கர்மங்களிலேயேதான் அடங்கும். நான், நீங்கள், இந்த அனைத்து ஜீவராசிகள் ஆகிய அனைத்துமே கர்மத்தினால் இருக கட்டப்பட்டனவே. ஆகவே தாங்கள் வருந்த தேவையில்லை. தன் காரைக்கன்று இவ்வாறு ஞானத்தையே கருத்தாக கொண்டு கூறிய பதிலை கேட்ட தாய்ப்பசு, குழந்தாய், நீ கூறியதை நானும் அறிவேன். அனைத்தும் கர்மத்திற்கு ஆட்பட்டவைதான். ஆனால் நானோ மாயைக்கு ஆட்பட்டு துக்கமடைந்தேன், அழுதேன். ஆனால் மனச்சாந்தி வரவில்லையே என்றது. உடனே கன்று, தெரிந்துமா அழுகிறீர்கள்? அழுவதால் என்ன சாதிக்கப் போகிறீர்? ஆகவே துக்கத்தை விடுங்கள் என்று உரைத்தது. இதை கேட்ட தாய்ப்பசு, குழந்தாய், எனக்கு ஏற்பட்டது போன்ற துன்பம் இவ்வந்தனருக்கும் ஏற்படுமாயின் அன்றுதான் என் துக்கம் தீரும். நாளை காலை அவர் மகன் வருவான், நான் கொம்பினால் முட்டுவேன், அவன் இறப்பான், இது நிச்சயம் என்றது. கன்று பதில் கூறுகிறது, தாயே, முதலில் என்ன கர்மம் செய்தோமோ அதன் பயனை இப்பொழுது நுகர்கிறோம். அந்தன சிறுவனை கொன்று அந்த பிரம்மகத்தியின் பயனையும் முன்பெற வேண்டும். புண்ணியமும் பாவமும் சமமாக இருந்தால் இப்புண்ணிய பூமியான பாரத கண்டத்தில் பிறப்பு கிடைக்கிறது. இரண்டும் அழிந்து விடுமானால் தாயே முக்தி கிடைக்கிறது. கர்மம் என்று தொலையப் போகிறதோ, நன்மை என்று கிடைக்கப் போகிறதோ? ஆகவே தவறான கர்மத்தை செய்யாதே. நான் இதற்கு முன் உன் குட்டியா? இல்லையே. ஆகவே இன்று உன் குட்டி, நீ தாய். இப்பொழுது தாய்மகன் என்கிற பாசம், இந்த அபிமானம் எல்லாம் வீண். சற்றே யோசித்துப்பார். தாய் எங்கே, தந்தை எங்கே, தலைவன் யார், மனைவி எங்கே? யாருக்கும் யாரும் இல்லை. அனைவரும் தங்கள் தங்கள் முனி வினைப்பயனை அனுபவிப்பவர்களே. இந்த உண்மையை நன்கு சிந்தித்து துக்கத்தை விடு. பரலோக நன்மையை எண்ணி நற்செயல்களையே செய். யாரும் யாருக்கும் யாருமில்லை, யாருக்கும் யாருமில்லை. அனைவரும் தங்கள் தங்கள் முன்னினை பயனை அனுபவிப்பவர்களே. இந்த உண்மையை நன்கு சிந்தித்து துக்கத்தை விடு. பரலோக நன்மையை எண்ணி நற்செயல்களையே செய். தாய்ப்பசு கூறுகிறது, மகனே, இதை நான் நன்கு அறிவேன். ஆனால் மாயை என்னை விடவில்லையே. உனது துக்கத்தினால்தான் எனக்கு பெருந்துக்கம். ஆகவே இந்த மனத்துன்பத்தை அவனுக்கு தரப்போகிறேன். அதனால் வரும் தம்பகத்தி பாவத்தை போக்கிக் கொள்ளும் வழியையும் பாவத்தை போக்கும் இடத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். தூதர் கூறுகிறார், இவ்வாறு தாய்ப்பசு கூறவே கன்று பதில் ஒன்றும் கூறாது மௌனமாயிற்று. தாய்ப்பசு கன்று ஆகிய இரண்டின் உடையாடல்களை கேட்ட வழிப்போக்கரான அந்தணன் மிகவும் வியந்தான். பொழுது புலர்ந்ததும் தாமும் அந்த இடம் செல்ல நினைத்தான். பின்பு அயர்ந்து தூங்கினான். பொழுது விடிந்தது. முதலில் விழித்த அந்த வீட்டு அந்தணன் வழிப்போக்கரான அந்தணனை எழுப்பி, அன்பனே, பொழுது புலர்ந்தது, தாங்கள் நினைத்த இடம் செல்ல வேண்டுமல்லவா, எழுந்திருங்கள் என்று எழுப்பினான். ஆனால் வழிப்போக்கனான அந்தணன், உடம்பு மிகவும் வலிக்கிறது, ஆகவே சிறிது ஓய்வெடுத்து செல்கிறேன் என்று பதில் உரைத்தான். பால் கறக்கும் நேரம் வந்ததும் அவ்வீட்டு அந்தணர் தன் மகனை அழைத்து, மகனே, நான் சற்று வெளியே செல்ல வேண்டும், நீ சற்று நிதானமாக பாலை கற என்று கட்டளையிட்டு விட்டு வெளியே சென்று விட்டார். அந்தணச் சிறுவனும் பால் ஊட்டுவதற்காக கன்றை தாய்ப்பசுவிடம் அழைத்து வர பசுவனை தன் கொம்பினால் முட்டியது. அச்சிறுவனும் உயிர்த்தானத்தில் அடிபட்டு இறந்தான். இதைக் கண்டு அவனது தாய் கதறி அழுதாள். தாய்ப்பசுவை அடித்து துரத்தினாள். விழுத்திருந்த பசுவோ நிலத்ததாயிற்று. கண்டவர்கள் வியந்தனர். வழிப்போக்கனான அந்தணன் அப்பசுவை பின்தொடர்ந்து செல்ல அது நர்மதை நதிக்கரையில் உள்ள நந்திகேஸ்வரர் சபீபம் சென்று நர்மதை நதியில் மும்மரை மூழ்கி எழுந்தது. உடனே நீல நிறம் மறைந்து பழையபடி வெண்ணிறம் ஆயிற்று. பின் வந்த வழியே திரும்பியது. இதைக் கண்ட அந்தணன், நம்மகத்தி முதலிய பாவங்களை கழுவும் இந்நதியென்றோ உயர்ந்தது என்று வியந்து தானும் தன் பணியாளனுமாக அதில் நீராடி தன் வழி நடந்தான். அப்பொழுது வழியில் சர்வாரண பூஜிதையாக அழகிய ஒரு பெண் இவர்களைக் கண்டு, அந்தனரே, எங்கு செல்கிறீர்கள்? மறைக்காமல் உன்னையை சொல்லுங்கள் என்று கேட்க அந்தனன் தன் விருப்பத்தை கூறினான். இதை செவிமெடுத்த அப்பெண், இப்பொழுது இந்நதியை கண்டீரல்லவா? உங்கள் தாயின் அஸ்தியை இங்கேயே போடுங்கள். வேறிடம் ஏன் செல்ல வேண்டும்? உங்கள் தாய் தெய்வீக உடலை பெற்று சம்புவான சிவபிரானின் உயரிய இடத்தை அந்த திருக்கையிலேயே அடையப் போகிறாள். வைகாசி மாதம் வளர்பிறை 7 அதாவது வைகாசி மாதம் வளர்பிறை 7 திதியில் இங்கு கங்காதேவி நேரில் வருகிறார். அந்த 7 இன்றுதான் என்று கூறி மறைந்தார். அவ்வாறு கூறியதை கேட்ட அந்தணன் தன் தாயின் அஸ்தியை அந்நதியில் இட்டதும் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. தெய்வேக திருமேனி பெற்ற அவன் தாய், மகனே, நீதான் உரிய செயலை செய்தவன். என்றோ பெருவடைத்தவன். உன்னால் நம் குலம் பரிசுத்தமாயிற்று. பொருட்செல்வம், பயிர்ச்செல்வமும், ஆயுளும், குலமும் உனக்கு செழிக்கட்டும் என்று தன் மகனுக்கு ஆசி வழங்கிவிட்டு உயர் கதியை பெற்றார். அந்தணனும் மன மகிழ்ச்சி பெற்று உயவனாக தன் வீடு திரும்பினார். ரிஷிகள் கேட்கிறார்கள், அறிஞரே, சூதரே, வைகாசி மாத வளர்பிறை 7 கங்காதேவி நர்மதிக்கு ஏன் வருகிறாள்? நந்திகேஸ்வரர் என்கிற திருநாமத்துடன் சிவபிரான் அங்கு எவ்வாறு தோன்றினார் அதை நன்கு விளக்கமாக கூற வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, ஓர் அந்தன பெண், அவள் பெயர் ரிஷிகா. அவள் ஓர் அந்தனரின் மகள். விவாக முறைப்படி அவள் ஓர் அந்தனனை மணந்தாள். உயர்ந்த விரதங்களை முறைப்படி கடைபிடித்து ஒழுகுபவள் அப்பெண்மணி. ஆனால் முந்தினை பயனால் அவள் இளம் வயதிலேயே விதவையானாள். அதனால் அவள் பிரம்மச்சரிய விரதத்தில் ஊன்றி நின்று மண்ணினாலாகிய பார்த்திவலிங்கத்தை முறைவழுவாது பூஜித்து கடும் தவம் ஏற்றி வந்தாள். அப்பொழுது ஒரு நாள் மூடன் என்ற பெயர் கொண்ட ஓர் அசுரன் காமப்பித்தேறி அங்கு வந்தான். அவனோ தீயவன், பெருவழிபடைத்த அசுரன், பெரும் மாயாவி. தவம் செய்யும் மிக அழகிய அவ்வந்தன பெண்ணைக் கண்டு காமம் கொண்ட அவன் பல ஆசை வார்த்தைகளை கூறி தன் ஆசைக்கு இணங்க வேண்டினான். முனிவர்களே, உயர்ந்த விரதங்களை கடைப்பிடிக்கும் கற்புக்கலனான அவள் சிவபிரானையே நினைந்து உருகுபவள் ஆனதால் அவனை எரிடத்தும் பார்க்க விரும்பவில்லை. பின் காமக்கண் கொண்டு எவ்வாறு காண்பாள்? தவக்கண் ஆளனான அவள் அவனை மதிக்கவும் இல்லை. இதனால் சினம் கொண்ட அவன் தனது உண்மை உருவை காட்டி மிரட்டலானான். இதனால் பயந்து நடுங்கி அவள் சிவபிரானையே சரணம் பற்றி ஓலமிட்டு அலறினாள். ஒழுக்க நெறியை நெறி செய்பவரான சரணம் பற்றியவரை காத்தருளும் கருணை கடல் ஆன சிவபெரம்பொருள் அம்மாதரசி அம்மாதரசிக்கு ஆனந்தம் அருளை எண்ணி அங்கே அப்பொழுதே வெளிப்பட்டார். ஏழைகளுக்கு எளிவந்த இறைவன் காமப்பித்தேர் நிற்கும் அசுரமன்னனான மூடனை அந்நொடியிலேயே எரித்து சாம்பராக்கினார். அருக்கண் கொண்டு அச்சிவபக்தையை நோக்கி, அம்மையே, வேண்டும் வரம் கேள் என்று கூறினார். சிவபிரானது ஆனந்தமே வடிவான மங்கள திருமேனியை கண்டு வணங்கி பன்முறை துதித்து, என் இறைவனே, தாங்கள் தேவர்க்கும் தேவர், சரணம் அடைந்தவரை காத்து அருள்பவர், ஏழை அடியார்களுக்கு அன்பர், அடியார்களை காப்பதே தன் கடமையாக கொண்டவர். இப்பொழுது இந்த மூடன் என்கிற அசுரனை கொன்று என் அறநெறியை காத்து அருளினீர்கள், என் கற்பை காப்பாற்றினீர்கள். தங்களது திருவடி தாமரைகளில் என்றும் அகலாத உயர்ந்த பக்தியை எனக்கு அருள வேண்டும். தங்களது திருவடி தாமரைகளில் என்றும் அகலாத உயர்ந்த பக்தியை எனக்கு அருள வேண்டும். இறைவா, இதுவன்றோ எனக்கு வேண்டிய வரம்? இதைவிட இன்னும் உயர்ந்த வரம்தான் உண்டோ? இறைவா, எனக்கு இன்னும் ஒரு வரம் வேண்டும். அது என்ன தெருமா தெரியுமா? தாங்கள் இந்நிலுவலக மக்களின் நலன் கருதி இங்கேயே நிலை கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டும். சிவரான் அருள்கிறார், ரிஷிகே, நீயோ கற்பரசி, என்னிடம் அறாத அன்பு கொண்டவள். ஆதலால் நீ வேண்டிய வரங்கள் அனைத்தும் வேண்டியபடியே தந்ததாயிற்று. அந்தனர்களே, இதற்கிடையில் சிவபெருமான் அங்கு தோன்றியுள்ளார் என்பதை அறிந்த நான்முகன் திருமால் முதலிய தேவர்கள் அனைவரும் அங்கு வந்தனர். மகிழ்ச்சி கடலில் மூழ்கி காதலாகி கசிந்து உருகி வணங்கி புஜித்து துதித்தனர். அப்பொழுது பெருமை மிக்க தேவநதியான கங்காதேவி அந்த ரிஷிகையின் பாக்கியத்தை புகழ்ந்தவாறு அங்கு தோன்றி தெளிவாக பேசினானான். ரிஷிகையே, நான் வைகாசி மாதத்தில் ஒரு நாள் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் தங்கியிருக்க விரும்புகிறேன். அதற்கு நீதான் வரமளிக்க வேண்டும். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, கங்காதேவி கூறியதை கேட்ட கற்புகரசியான ரிஷிகை உலக நன்மையை கருதி தெளிவான மனதோடு, இன்று நன்று, தாங்கள் கூறுவது போலவே நடக்கட்டுமே என்று உத்தரம் அளித்தார். சிவபிரானும் ரிஷிகையின் மகிழ்ச்சிக்காக அங்கேயே ஒரு பார்த்திவ லிங்கத்தில், அதாவது மண்லிங்கத்தில் தன் முழு கலைகளுடன் லயமடைந்தார். இதைக் கண்டு மகிழ்ச்சி கொண்ட தேவர்கள் அனைவரும் சிவபிரானது எளிவந்த தன்மையையும் ரிஷிகை எனது சிவபக்தியையும் புகழ்ந்து பாடி தங்கள் தங்கள் இல்லமடைந்தனர். அன்று முதல் நர்மதை நதியின் பெருமை பன்மடங்கு பெருகியது. பாவம் போக்கும் சிவபிரானும் நந்திகேஸ்வரலிங்கம் என பெயர் பெற்றார். கங்காதேவியும் ஒவ்வொரு வருட வைகாசி மாதம் ஏழாம் நாள் அதாவது சப்தமி திதி என்று உலக நலன் கருதியும் மக்கள் நீராடுவதால் தன் பக்கம் சேரும் பாவங்களை கழுவி தூய்மை பெறவும் இந்த நர்மதை நதியில் வந்து கலக்கிறார். அன்றைய தினம் மக்கள் இங்கு வந்து நீராடி நந்திகேஸ்வர பெருமானை வணங்கி வழிபட்டு பிரம்மகத்திக்கு சமமான தங்கள் பாவங்களை ஒப்பிக் கொள்ளுகின்றனர். அத்தியாயம் 8-11 வரை. சூதர் கூறுகிறார், மெற்கு திசையில் விளங்கும் சிவலிங்கங்களின் பெருமையை கூறுகிறேன். கபிலை என்கிற நகரில் பாவம் களையும் காலராமேஸ்வர லிங்கம் உள்ளது. மேற்கு கடற்கரையில் மகா சித்தேஸ்வர லிங்கம் உள்ளது. நான்கு பேர்களையும் தருபவர் இவர். அதன் அருகிலேயே பெருந்தவம் ஏற்றி ராவணனால் பெறப்பட்ட கோகர்ணேஸ்வரர் என்கிற சிவலிங்கம் மகா கணபதியால் ஸ்தாபிக்கப்பட்டது. இச்சிவலிங்கத்தை மகாபலேஸ்வரர் என்றும் அழைப்பர். இச்சிவலிங்கம் கிருதயுகத்தில் விண்ணையாக இருந்தது. திரேதாயுகத்தில் மிகவும் சிகப்பாக காணப்பட்டது. துவாபர யுகத்தில் மஞ்சளாக இருந்தது. கோரமான இக்கலியுகத்தில் மிக மிக மென்மையாக உள்ளது. இச்சிவலிங்கத்தை பூஜிப்பவன் பிரம்மலோகத்தை அடைகிறான். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன், விஸ்வதேவர்கள், மருத்கணங்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அஸ்வினி தேவர்கள், சந்திரன், நட்சத்திரங்கள் முதலியோர் கிழக்கு வாசலில் வந்து சேவிக்கிறார்கள். யமன், சித்திரகுப்தன், அக்னி, பித்திருக்கள், ருத்ரர்கள் முதலியோர் தெற்கு வாசலில் வந்து குவிகிறார்கள். வருணன் மற்றும் கங்கை முதலிய அனைத்து நதிகளிலும் மேற்கு திசை வழியாக வந்து வணங்குகின்றனர். வாயு, குபேரன், பத்ரகாளியம்மை, ஏழு மாத்ருகா தேவிகள், சண்டிகை இந்த தேவர்கள் வடக்கு வாசலில் நின்று வணங்குகிறார்கள். இச்சிவலிங்கம் முக்திக்கு வாயிற்படி என்று அழைக்கப்படுகிறார். மாசி மாத வளர்பிறை சதுர்திசி திதியில், அதாவது வளர்பிறை 14 நாள் பூஜிப்பது புத்தி அளிப்பதும் பாவங்கள் நீக்குவதும் ஆகும். இச்சிவபுரானை பூஜித்து ஒரு செண்டாடி சிவலோகம் அடைந்தார். மகரிஷிகளே, இச்செண்டாளப்பெண் முற்பிறவியில் சௌமினி என்னும் பெயர் கொண்ட ஓர் அந்தணப்பெண் ஆவாள். சந்திரனை ஒத்த திருமுகப்புலிவும் அனைத்து இலக்கணங்களும் கொண்டவள் அவள். இவளது தந்தை இவளை ஓர் அந்தன குமாரனுக்கு வழிமுடித்தார். அவள் அவன் இளம் வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்தான். இது சௌதாமினியின் தலைவிதி. சில காலம் தன் கற்ப நிலையை காத்து வந்த இந்த இளம் கைம்பெண் மன்மதன் பானங்களுக்கு இலக்காகி விபச்சாரியானாள். இதையறிந்த அவளது சுற்றத்தார் அவளை ஊறி விட்டு விரட்டி விட்டனர். காடுகளின் மனம் போல் திரிந்து வந்த இவளை ஒரு வேளாளன் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு புலால் உண்டு கழ்குடித்து இளனை தூண்டு அவனோடு ரமித்து ஓர் பெண் மகவே பெற்றார். ஒரு நாள் காதற் கணவன் வெளியே சென்றிருந்தான். அன்று இரா பொழுதில் புலால் வெறிபிடித்து உந்த வீட்டின் பின்புறம் கட்டப்பட்டிருந்த ஆட்டு மந்தையில் தவறு நின்றுள்ள ஒரு பசுங்கன்றை கதற கதற வெட்டி வீழ்த்தி வீட்டினுள் எடுத்து வந்தார். பின்னர் அது பசுங்கன்று என்பதைக் கண்டு பயந்தவள் ஏதோ ஒரு நற்செயலின் பயனாக அந்தோ சிவசிவா என்று அலறினாள். ஆனாலும் புலால் வரியால் அக்கன்றின் மாமிசத்தையே சமைத்து உண்டார். பின் ஏதோ ஒரு காலவசத்தில் இறந்து போனாள். வைவசுத பட்டணமான யமபுரியில் யமன் இவளது முற்பிரேவையின் நற்செயலை நினைத்து அவளை நரகத்திலிருந்து விடுவித்து புலங்கர் பிறவியை அளித்தான். அதனால் அவள் புலங்கிய பெண்ணாக பிறந்தாள். அவள் பிறவியிலேயே குருடு கருத்த நிறம், இளமையிலேயே தாய் தந்தையரை இழந்தாள். தொழுநோய் வேறு. ஆகவே இத்தீவளை ஒருவரும் நடக்கவில்லை. கையில் கோலோந்து சென்று புலங்கர் வீடுகளில் பிச்சை எடுத்து பசி தீர்த்தாள். காலங்கள் பல ஓடின. கிளவியானாள். ஒரு நாள் பலர் ஒன்று கோடி கோகர்ணத்தலம் செல்வதை அறிந்தார். தனக்கும் உடுக்கு உடையும் பசிக்கு உணவும் கிடைக்கும் என்னும் ஆசையால் அவர்களை யாசித்தார். எவரும் ஏதும் தராதிருக்க ஏதோ ஒரு புண்ணியமான அவளது கையில் ஒரு வில்வக்கொத்தை அளித்தார். குருடியான இவள் அதை நன்கு தடவி பார்த்து இது சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல என்று நினைத்து சற்றே தூரத்தில் விட்டறிந்தாள். இரவு வேளையான அச்சமயம் அவ்வில்வக்கொத்து எதேச்சையாக அருகில் உள்ள சிவலிங்கத்தின் மேல் விழுந்தது. அன்றைய தினம் மாசி மாத வளர்வெறி 14 நாள். இவளோ பலவாரி யாசித்தும் ஒன்றும் கிடைக்காததால் அறியாமலே நாள் முழுவதும் பட்டினியாக இருந்தாள். இரவு முழுவதும் தூக்கமும் இல்லை. ஆகவே அதுவே சிறந்த சிவராத்திரி விரதமாகி பொழுது விடியவே சோகித்த அவள் தனது ஊருக்கு திரும்பலானாள். கொஞ்ச தூரம் நடந்தவள் பட்டினி களைப்பாள், சோர்ந்து விழுந்தாள், இறந்தாள். சிவபுரானது கருணையால் சிவகணங்களால் கொண்டு வரப்பட்ட விமானமேறி சிவபதம் அடைந்தாள். இவளோ விபச்சாரி, புலாலும் கல்லும் உண்டு காணவெறி பிடித்து அலைந்தாள். ஏதோ எதேச்சையாக சிவன் திருப்பெயரை உச்சரித்தாள், வில்வத்தை இட்டாள். உணவு கிடைக்காததால் பட்டினி பசியால் தூக்கமில்லை. அனைத்தும் சேர்ந்து சிவவிரதமாயிற்று. அறியாமல் செய்த இப்புண்ணிய பயனால் சிவபதம் பெற்றாள். இந்நிகழ்ச்சியில் இருந்து கோகர்ணத்தில் விளங்கும் மகாபலேஸ்வரர் பெருமையை அறியலாம். இச்சிவனாரின் பெருமை பற்றி மற்றொரு நிகழ்ச்சியும் கூறுகிறேன். அது சிவன்பால் பேரின்ப காதலை வளர்க்கும். இக்ஷ்வாகு வம்சத்தில் மித்ரசகன் என்னும் மன்னன் அரையறி தவறாது ஆண்டு வந்தான். அவனது மனைவி மதயந்தி, நலனை கைப்பிடித்த தமயந்தி போன்ற கற்பின்னர். ஒரு சமயம் வெட்டிக்குச் சென்ற மன்னன் சாதுக்களை பிடித்து வரும் தீவனான கமடன் என்கிற அசுரனை காட்டின் நடுவே கண்டு அவனை வதைத்தான். இதனால் பழிதீர்க்க எண்ணி அவனது தம்பி ஒரு பணியாள் வேடம் பூண்டு மன்னனிடம் சமயக்காரனாக அமர்ந்தான். மனதிலே சூது, வெளியே பணியாள். இவ்வாறிருக்க மன்னனது தந்தையின் சிராத்த திதி வந்தது. அதனால் மன்னன் தனது குருவான வசிஷ்டரை திதிக்கு உணவருந்து அழைத்திருந்தான். சமையற்காரனோ கவடாக உணவில் மனித மாம்சத்தையும் கலந்து விட்டான். இதை கண்ட வசிஷ்டர் சிரங்கொண்டு அரசனை அரக்கனாக சபித்தார். சமயக்காரனாக வந்துள்ள அரக்கன் செய்த காரியம் என்பதை பின்பு தன் ஞான கண்களால் கண்ட குரு அரசனது சாபத்தை 12 ஆண்டுகளாக குறைத்தார். குற்றமற்ற தன்மேல் குருநாதர் தந்த சாபத்தை எண்ணி வருந்திய மன்னனும் குருவை சபிக்க தன் கைகளில் நீரை ஏந்தினான். இதை கண்ட கற்பு கரசியான மதகந்தி சாபம் தருவதை தடுத்தாள். ஆகவே அரசன் அந்த நீரை தன் கால்களின் மேல் விட்டுக் கொண்டான். அதனால் அவன் பாதம் கருத்தது. அன்று முதல் அவன் கல்மாஷபாதன் என்ற பெயரை அடைந்தான். வசிஷ்டருடைய சாபத்தால் கல்மாஷபாதன் ஒரு ராட்சசனாக மாறினான். திருத்த கருத்த பயங்கரமான உருவம். கிடைத்த விலங்குகளையும் மனிதர்களையும் சாப்பிட்டான். காட்டில் இங்குமங்குமாக திரிந்தான். அவ்வாறு தெரிந்து வரும் நேரத்தில் ஒரு நாள் புதிதாக திருமணம் ஆன இளம் தம்பதியர் காட்டில் உல்லாசமாக விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களின் அந்த இளம் முனிகுமாரனை விழுங்க எண்ணி அவனை கையில் எடுத்தான். இதை கண்டாமனது இளம் மனைவி அவ்வரக்கனிடம் கருணை செய்ய வேண்டி பலவாறு வேண்டினான். ஆனால் மனித மாம்சத்தையும் உணவாக்க கொள்ளும் அக்கொடிய அரக்கன் அவ்விளைஞனது தலையை கொய்து உடலை தின்றான். அழுது புலம்பிய மனைவி சிதையெடுக்கி கணமனது எலும்புகளை பொறுக்கி அதிலிட்டு தானும் அச்சதையில் வீழ்ந்தாள். ஆனால் இறக்கும் முன், அரக்கனே, இன்று முதல் நீ பெண்களை தீண்டினால் உன் இறப்பு நிச்சயம் என்று சபித்தாள். இவ்வாறு இருக்க 12 வருடங்கள் கழிந்தன. முனிவரது சாபம் நீங்கி முன்போல் தனது அழகிய உடம்பினை பெற்று நாடு திரும்பினான் அரசன். முனிகுமாரன் இளம் மனைவி தனது கணவருக்கு தந்த சாபத்தை அறிந்த அரசனின் மனைவி மதயந்தி தான் கைம்பெண்ணாவதை விரும்பாவது தன்னை அணைக்க வந்த கணவனை தடுத்தாள். ஆகவே அவன் பிள்ளைப்பேரின் இக்கவலை கொண்டான். அரசை வெறுத்து மனமடைந்தான். அந்தன முனிகுமாரனை கொன்ற பிரம்மகத்தி பாவம் கோரமான கிருத்தியாக தன்னை பின்தொடர்வதையும் அடிக்கடி பயமுறுத்துவதையும் கண்டான். இப்பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பல மந்திரங்களை ஜபித்தான், பல விரதங்களை அனுஷ்டித்தான், பல வேள்விகளை செய்தான், பல புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டான். ஆனால் அந்த பிரம்மகத்தி பாவம் விலகவில்லை. கவலை கொண்ட மன்னன் பல தலங்கள் சுற்றி பின் மிதலை நகரமடைந்தான். அங்கு நகரின் வெளியிலே சென்று கொண்டிருந்த கௌதம முனிவரை கண்டு வணங்கி தன் இன்னலை தெரிவித்தான். தனக்கு அருளும்படி வேண்டினான். கௌதம முனிவர் கூறுகிறார், மன்னா, கவலையை விடு. சிவபிரான் இருக்க பக்தர்களுக்கு பயமேது? மன்னா, கோகர்ணம் எனும் திருத்தலத்தில் மகாபலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவபிரான் சிவலிங்கமாக விளங்குகிறார். அவர் அனைத்து பாவங்களையும் களைபவர். 4 யுகங்களிலும் 4 நிறத்தில் காட்சி தருபவர். அவர் மேற்கு கடற்கரையில் விளங்குகிறார். பெரும் பாவிகளும் கூட அங்கு சென்று மேற்கடலில் இராடி மகாபலேஸ்வரரை புஜித்து பாவங்கள் நீங்கி சிவனார் திருவடி அடைந்துள்ளனர். ஆகவே நீயும் அங்கு சென்று நீராடி அச்சிவலிங்கத்தை புஜித்து வா. உன் பாவங்கள் தொலையும். சிவபதத்தையும் பெறலாம். இதை கேட்டு மகிழ்ந்த மன்னன் கோகர்ண கஷேத்திரம் சென்று மேற்கடலில் நீராடி மகாபலேஸ்வரரை தரிசித்து ஜபித்து பூஜித்து வணங்கி பாவங்கள் தொலையப் பெற்று சிவபதம் அடைந்தான். இவ்வரலாற்றை கேட்பவர் 21 தலைமுறையோடு சிவபதம் பெறுவர். இதன்பின் சூதர் வடக்கில் உள்ள சிவலிங்கங்களின் பெருமைகளை கூறினார். வடக்கிலும் கோகர்ணம் என்னும் மற்றொரு சிவஸ்தலம் உள்ளது. அங்கு ராவணனால் தாபிக்கப்பட்ட சந்திரபாலன் என்கிற சிவலிங்கம் உள்ளது. இதன் பெருமைகளை வியாச மகர்ஷியை தவிர வேறு எவராலும் கூற முடியாது. மிஸ்ர ரிஷிவர தீர்த்தத்தில் ததீசி முனிவரால் தாபிக்கப்பட்ட ததீசி சிவலிங்கம் உள்ளது. நைமிஷாரண்ய தீர்த்தத்தில் நிகில ரிஷி தாபித்த ரிஷீஸ்வர லிங்கம் உள்ளது. தேவப்பிரயாகை தீர்த்தத்தில் லலிதேஸ்வர சிவலிங்கமும் நவபாலபுரி, அதாவது நேபாளம், நவபாலபுரி என்கிற திருத்தலத்தில் பசுபதீஸ்வர லிங்கமும் முக்திநாத கஷேத்திரத்தில் முக்திநாதேஸ்வர லிங்கமும் விளங்குகின்றன. இந்த லிங்கங்கள் அனைத்தையும் தரிசனம் செய்து அர்ச்சிக்க மிக பரவலங்கள் சித்தி.